2003 ஆண்டுல வந்து சிகரெட் பாவனை 42.3% இருந்தது. இப்ப கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது 2013 அதை ஒப்பிடும் போது 32.5% அது குறைவாக காணப்படுகின்றது. கடந்த 10 வருடங்களுக்குள் சிகரெட் பாவனை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. 15 வயதுக்கு மேற்பட்ட இலங்கையில் உள்ள ஆண்களிடம்தான் இந்த ஆய்வு செய்தெடுக்கப்பட்டது. இலங்கையில் உள்ள அனைத்து பாகங்களிலும் தெரிவு செய்யப்பட்ட ஆண்களிடத்தில் இந்த அதாவது ஸ்போர்ட்ஸ் சேவை மூலம்தான் இது எடுக்கப்பட்டது தகவல்கள். அந்த தகவலின் படித்தான் இந்த சிகரெட் பாவனையின் வீழ்ச்சி தென்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தேசிய அபாயகர ஔடத கட்டுப்பாட்டு சபையின் அறிக்கையின் படி 2003 வந்து 4462 மில்லியன் சிகரெட் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஆனா கடந்த 2012 ஒப்பிடும் போது 4320 மில்லியனுக்கு குறைந்திருக்கிறது. அப்ப இதுல இருந்து பார்க்கின்ற நேரம் சிகரெட்டின் அளவும் சிகரெட்டின் தொகை அது மட்டுமல்லாமல் சிகரெட்டின் பாவனையின் வீழ்ச்சியும் குறைவாக இருப்பது உண்மையில் மகிழ்ச்சிக்குரிய விடயமாகத்தான் கருதப்படுகின்றது.
கிட்டத்தட்ட இந்த சிகரெட் பாவனை வீழ்ச்சி நாட்டின் எந்த பகுதிகளில் குறைந்து காணப்படுவதாக உங்களால் கூற முடியுமா?
கம்பெனிகளின் தந்திரோபாயங்கள் இப்பொழுது யாழ்ப்பாணங்களில் மட்டக்கிழப்புகளில் அங்கு சென்றிருக்கின்றன. அவர்கள் அங்கு அவர்களுடைய விளம்பரங்களை அதாவது அவர்களுடைய வியாபார உத்திகளை அங்கு மேற்கொள்கின்றார்கள். ஆரம்ப காலத்தில் அது குறைவாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட இந்த காலப்பகுதிகளிலே அங்கு ஏற்பட்ட அந்த முன்னேற்றங்களிலும் சிகரெட் கம்பெனியும் அங்கு சென்று பல்வேறு அவர்களுடைய உத்தியை மேற்கொண்டு அங்கே அதிகரித்து காணப்படுகின்றது. வீழ்ச்சியை எடுத்துக்கொண்டால் வீழ்ச்சியில் கண்டி மாத்தறை மாவட்டம் கண்டி மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் இந்த மாவட்டங்களில் ஒரு வீழ்ச்சியான நிலை காணப்படுகின்றது. எனவே பொதுவாக இலங்கையிலேயே குறைந்து வருகின்றது என்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விடயமாகத்தான் கருதக்கூடியதாக உள்ளது.
குறிப்பாக நீங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளை பற்றி சொன்னீர்கள். வடக்கு கிழக்கு பகுதிகளில் எந்த அளவுக்கு இந்த அதிகரிப்பு வந்திருக்கிறது மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிடும் போது?
உண்மையில் வடகிழக்கை நாங்கள் பார்த்துக் கொண்டோம்னு சொன்னால் ஆரம்ப காலத்திலே எமது நிறுவனம் அங்கு சென்று ஆய்வுகளை மேற்கொள்ளவில்லை. ஆனால் வடக்கு கிழக்கிலே இப்பொழுது சென்ற வருடம் நாங்கள் செய்த ஆய்வின்படி 32.3% அங்கே சிகரெட் பாவனை காணப்படுகின்றது. எனவே இதுக்கான காரணம் என்னவென்றால் வெளிநாட்டவர்களின் வருகை அதிகம், அது மட்டுமல்லாமல் சிகரெட் கம்பெனிகளின் தந்திரோபாயங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. அவர்கள் சமூகத்திலே சென்று புகையிலை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை செய்து அங்கே அவர்களுடைய உற்பத்தியை அதிகரித்து அவர்களுடைய அதாவது அவர்களுடைய தந்திரோபாயங்களை மேற்கொள்கின்றார்கள். அதாவது கிளிநொச்சியில் கட்டப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் குறிப்பிட்ட சிகரெட் கம்பெனி கட்டி கொடுத்தது, அதே போன்று மாங்குளம் ரயில்வே ஸ்டேஷன் சிகரெட் கம்பெனி கட்டி கொடுத்தது, அதே போன்று யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 20,000 வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். எனவே யாழ்ப்பாண மாவட்ட அதாவது கடைகளிலே அங்கு சென்று பார்த்தால் கடைகளிலே அவர்களுடைய வியாபார நுட்பங்கள் விளம்பரங்கள் அங்கே காணப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டவர்களின் பாவனை கூட அங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் அங்கே பாவிக்கின்றார்கள். அது ஏனையவர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒன்றாக காணக்கூடியதாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் அதாவது சுகாதார அதிகாரிகளுடன் இணைந்து அதாவது சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக சிகரெட் கம்பெனி அங்கே உள்நுழைந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே பல்வேறுபட்ட விதங்களிலும் அவர்கள் வடக்கு கிழக்கை பிரதான இலக்காக கொள்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு புது சந்தை அங்கே உருவாகி இருப்பதனால்தான் அங்கு இப்பொழுது சிகரெட் பாவனையின் தன்மை அதிகரித்து காணப்படுகின்றது.
இலங்கையில் குறிப்பாக எந்தெந்த வயது பிரிவினரிடையே இந்த சிகரெட் பாவனை அதிக அளவில் காணப்படுகிறது?
14 வயதிலே தான் சிகரெட் பாவனையை ஆரம்பிக்கின்றார்கள். 14 வயதிலே ஆரம்பித்து 14-24 வயதுக்கும் இடைப்பட்டவர்களிடத்தில் தான் இந்த பாவனை அதிகமாக காணப்படுகிறது.
பொதுவாக இலங்கையில் சுகாதாரத்துறையிலும் பொருளாதாரத்திலும் இந்த புகைத்தல் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது?
அதாவது 24 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு சிகரெட் கம்பெனி வருமானமாக எடுக்கின்றது இலங்கையிலே. அது மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு இலங்கையிலே 72 பேர் இறக்கின்றார்கள். சராசரியாக 72 பேர் இறக்கிறதுக்கு பதிலாக சிகரெட் கம்பெனிகள் 80 பேரையாவது பழக்குவதற்கு முயற்சிக்கின்றார்கள். எனவே ஒரு சிகரெட்டின் விலை 29 ரூபாயாக இருக்க வேண்டும் 2011 ஆனால் ஒரு சிகரெட்டின் விலை 23 ரூபாயாக இருந்தது. அப்பொழுது 16 பில்லியன் ரூபாய் அரசுக்கு நஷ்டமாக இருக்கின்றது. ஏனென்றால் 2005 2011 வரை ஏனைய பொருட்களுக்கு விலையேற்றம் நடந்தது போல் சிகரெட்டின் விலையேற்றம் நடைபெறவில்லை. அந்த வரி முறையான முறையில் எடுக்கப்பட்டிருந்தால் அரசாங்கத்துக்கு 100 பில்லியன் மேலதிக வருமானமாக கிடைத்திருக்கும். ஏனைய சீனி தேங்காய் முட்டை பருப்பு போன்ற பொருட்களோடு ஒப்பிடுகின்ற நேரம் சிகரெட் வரி அது மட்டுமல்லாமல் விலை இரண்டுமே அதிகரிக்கப்படவில்லை. அப்படி அதிகரித்திருந்தால் அரசுக்கே மேலதிகமான இலாபம் சென்றிருக்கும்.
இதே நேரம் உலக சுகாதார ஸ்தாபனம் இன்று உலக நாடுகள் புகைப்பொருட்கள் மீதான வரியை பெருமளவு அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறது. அப்படி அதிகரிப்பதன் மூலம் இலங்கையில் இந்த சிகரெட் பாவனையை இன்னும் மேலும் குறைக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்துள்ளதாவது அதாவது 10% வரியை அதிகரித்தால் பாவனைக்கு பழகும் வீதம் 8% குறைவடையும். அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே இது 4% குறைவடையும். அது மட்டுமல்லாமல் சிகரெட் பாவனையின் வரி அதாவது முறையான முறையில் கிடைத்தால் 1.4 அமெரிக்க டாலர் பில்லியன் ரூபாய், அதாவது மேலதிகமாக 22 நாடுகளுக்கு கொடுக்க முடியும். அது மட்டுமல்லாமல் சுகாதாரத்துறைக்காக அதை ஒதுக்கினால் 50% சுகாதார வரவு செலவு திட்டத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். எனவே ஒரு இந்த வரி அதிகரிப்பு என்பது உண்மையில் பாவனையின் வீழ்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றோம்.
இலங்கையில் கடந்த காலங்களில் அரசாங்கம் புகை பாவனையில் கட்டுப்பாடுகள் சிலவற்றை கொண்டு வந்தது. அதாவது வீதிகளில் பொது இடங்களில் புகைக்கக்கூடாது, அதே நேரம் 21 வயதுக்கு உட்பட்டவர்கள் புகை பொருட்களை வாங்க முடியாது, இப்படியான கட்டுப்பாடுகள் வந்தன. இந்த கட்டுப்பாடுகள் வந்ததன் பின்னர் இந்த வீழ்ச்சியில் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியுமா?
2006 இந்த சட்ட கொள்கை கொண்டு வரப்பட்டது. அந்த காலப்பகுதியிலே 2007 காலப்பகுதியிலே வீழ்ச்சி காணப்பட்டது. ஆனால் அதற்கு பின்னராக அந்த சட்டங்கள் அவ்வளவு இலங்கையிலே நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால் அது மீண்டும் அது அந்த நிலைக்கு தலை தூக்கி வருகின்றது என்றுதான் கூற வேண்டும். காரணம் என்னவென்றால், அதாவது விழிப்புணர்வு இல்லாமல் சட்டங்களை மட்டும் கொண்டு வந்தால் அந்த அளவு மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. எனவே நாங்கள் சொல்வது, சட்டங்களையும் கொண்டு வர வேண்டும், அதே போன்று உறுதியான சட்டங்களையும் கொண்டு வர வேண்டும். அந்த சட்டங்களிலும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அதாவது சில சட்டங்கள் சிகரெட் பாவனையை தூண்டுபவையாகவே இருக்கின்றது. 21 வயதுக்கு கீழ் சிகரெட் புகைக்க வேண்டாம் என்று அவர்கள் கூறினால் 21 வயதுக்கு கீழ் சிகரெட் புகைக்க வேண்டாம் என்பதை கம்பெனிகளும் ஒரு சாதகமாக பயன்படுத்தினார்கள். அதாவது 21 வயதுக்கு கீழ் சிகரெட் இல்லை, அதாவது சிறுவர்கள் பார்க்கின்றார்கள், ஏன் அது பெரியவர்களுக்கு மட்டும், இது பெரியவர்களின் ஒரு வேலை, அப்பொழுது நாங்கள் பெரியவர்கள் இல்லை என்று சொல்லி அது தூண்டக்கூடியதாகவும் இருக்கின்றது. எனவே அந்த சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பொது இடம் என்று சொல்லி. ஆனால் பொது இடத்திலும் பிரச்சனை இருக்கின்றது. பொது இடம் என்றால் என்ன, கடை தொகுதி என்றால் என்ன, அதில் சரியான அதாவது சட்ட திட்டங்களில் சில ஒழுங்கான விடயங்கள் உள்ளடக்கப்படாததால் அந்த சட்டங்களும் சில பிரச்சனைகள் இருப்பதனால் அது அவ்வளவு தூரம் பயன் ஏற்படவில்லை. இருந்தும் அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை செய்து வருகின்றது இதை கட்டுப்படுத்துவதற்கு. அண்மையில் கூட சிகரெட் பெட்டிகளிலே படத்துடன் கூடிய எச்சரிக்கை தகவல்களை பிரசுரிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது உண்மையில் பாராளுமன்றத்திலும் நிறைவேற்றப்பட்ட 100, அதாவது சுகாதார அமைச்சர் 80% அளவு சிகரெட் பெட்டியிலே இதை பிரசுரிக்க வேண்டும் என்று முற்பட்டிருந்தாலும் குறிப்பிட்ட கம்பெனிகள் வழக்கு தொடர்ந்து சுகாதார அமைச்சருக்கு என்ன உரிமை இருக்கின்றது என்று சொல்லி வழக்கு தொடுத்திருந்தார்கள். இறுதியாக 50%-60% இடையில் சிகரெட் பெட்டிகளில் எச்சரிக்கை தகவலை பிரசுரிக்க முடியும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மீண்டும் அதாவது கடந்த மூன்று நாளைக்கு முதல் கூட இவர்கள் மீண்டும் ஒரு வழக்கினை தொடர்ந்திருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது, சுகாதார அதிகாரிகளும் சுகாதார அமைச்சரும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்கின்றார்கள், ஏனைய நிறுவனங்கள் பல்வேறு விழிப்புணர்வு தகவல்களை வழங்கி வருகின்றார்கள், அவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் அதே போன்று கருத்தரங்குகள் பாடசாலை விழிப்புணர்வு சேர்த்திட்டங்கள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தி வந்தாலும் குறிப்பிட்ட கம்பெனிகளின் வருமானம் அதிகமாக இருப்பதனால் அவர்கள் இதை தடுத்துக் கொண்டே வருகின்றார்கள். அதாவது இதை புறக்கணித்து மக்களின் பாவனையை அதிகரிப்பதற்கே முயற்சி செய்து கொண்டு வருகின்றார்கள்.
கடந்த 10 இலங்கையில் புகைத்தல் வீதம் குறைந்திருக்கும் என்று சொல்கிறீர்கள். அதாவது வெறும் சிகரெட் புகைப்பவர்கள் மட்டும்தான் குறைந்திருக்கிறார்களா, மற்றபடி பீடி சுருட்டு மற்ற புகை பொருட்களை பயன்படுத்துபவர்களும் குறைந்திருக்கிறார்களா? அதே நேரம் இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
சம்பந்தமாக மட்டும்தான் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஏனைய பொருட்கள் தொடர்பாக நாங்கள் அதற்கென்ற ஒரு பெரிய விளம்பரங்களோ அல்லது பிம்பங்களோ இல்லாததனால் சிகரெட்டை தான் நாங்கள் இலக்கு வைத்தோம். அதன் ஆய்வின் முடிவுகள் தான் எங்களிடம் இருக்கின்றது. ஆனால் இதற்கான காரணங்கள் பல இருக்கின்றன. ஒன்றுதான் கருத்தரங்குகள், அதாவது மாணவர்கள் மத்தியின் விழிப்புணர்வுகள், அதாவது நிறுவனங்களினால் துறை சார்ந்தவர்களினால் வழங்கப்படுகின்றன. இதைவிட அதிகமாக கூடுதலாக கம்பெனிகள் செய்யும் தந்திரோபாயங்களை அறிந்து அதற்கு அவர்கள் அதாவது தங்களுடைய பிரதிபலிப்புகளை வழங்குவதனால் அவர்களுக்கு கம்பெனிகளுக்கும் ஒரு இலகுவாக அவர்களுடைய விளம்பரங்களை செய்து கொள்ள முடியாத காரணம் இங்கே ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இது மேலை நாட்டு கம்பெனிகள் எங்கள் நாடுகளில் இருந்து பணங்களை சுரண்டி எடுக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொண்டு இலங்கை அரசாங்கத்துக்கு சிகரெட்டினால் வருகின்ற வரியானது 92% வந்து மேலை நாடுகளுக்கு செல்கின்றது, 8% மட்டுமே இலங்கைக்கு இங்கே வழங்கப்படுகின்றது. அந்த 8% அரசாங்கம் நோயுற்றவர்களுக்கு அதாவது சிகரெட்டினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செலவழிப்பதனால் இது இன்னும் பெரிய ஒரு அதாவது தொகையை அரசு மேலதிகமாக செலவிட வேண்டும் என்ற இக்கட்டான நிலை ஏற்படுகின்றது. இதை அனைத்து துறை சார்ந்தவர்களும் புரிந்து கொண்டதனால் இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்று நாங்கள் கருதுகின்றோம்.